அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கண்களை மூடி மௌன ஜெபம் செய்வோம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே மீண்டுமாக இந்த இணையதளத்தின் மூலியமாக உங்களை எல்லாம் சந்திக்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறாரு. அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து இந்த ஆராதனையை ஆஸ்வதிக்க நாம் இப்போது ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 69வது பாடலை நாம் பாடுவோம். நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 69வது பாடலை நாம் பாடுவோம்.
இயேசுநாதர் காக்கிறீர், இலை பார செய்கிறீர், மோசமீரிடமலோ பாதமீடரமலோ என்னை தாங்கி நிற்கிறீர், நேசநாத காக்கிறீர், வாரி போன்ற லோகத்தில் யாத்திரை செய்து போகையில் சூரை காற்று மோதினோ ஆயிகோஷ்டமாயினோ அமைதல் உண்டாக்குவீர், நேசநாத காக்கிறீர், சற்று தூரம் செல்லவே மோட்சக்காரை தோன்றுமே, துன்பம் நீங்கி வாழுவே, இன்பம் பெற்று போற்றுவே, அது மட்டும் தாங்குவீர், நேசநாத காக்கிறீர்.
தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிகிற வரைக்கும் அவர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையில் கூட நாம் ஒன்று கூடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம்.
அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அபிராத அருமையானவர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். மகிமை ராஜாவே, எங்களை ஆஸ்வதிக்கிற தேவன் தகப்பனே, உடையாக மீதமாக இந்த ஆராதனை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவனே, உடைய பரிபூர்ணமான சமாதானம் எங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். ராஜா அதிசயமானவரே, நீரே ஆலோசனை கர்த்தராக இருந்து வழி நடத்தும் தடைகள் நீக்கி போடுகிற தேவனே, அபியாயின் மதில் இருக்கிற ஒவ்வொரு தடைகளையும் கர்த்தராக இயேசுக்கிற சுனாமத்தினாலே நீர் எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். ராஜா சமாதானத்தின் தேவனே, அபியாயின் மதிலே உடைய சமாதானம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். ராஜா மீண்டுமாக ஆராதனைக்குள்ளாக பிரவேசிக்க நீ சிறு கிருபிக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். மகிமை ராஜாவே, எங்கள் ஆலயங்கள் திறக்கப்பட நீ உதவி செய்ய வேண்டும். ஆலயத்துக்கு எதிராக இருக்கிற, சபைக்கு எதிராக இருக்கிற ஒவ்வொரு தடைகளையும் கர்த்தராக இயேசுக்கிற சுனாமத்தினாலே நீர் எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். ராஜா சமாதானத்தின் தேவனே, உடைய பரிபூர்ணமான சமாதானம் எங்களோடு இருக்க வேண்டும். நீர் வழிநடத்தும், நீர் பாதுகாத்துக் கொள்ளும். ராஜாவே அதிசயமானவரே, இந்த அதிசயமானது எங்கள் மத்தியில் இருக்கட்டும். அப்படியாக சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆஸ்வதிக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒவ்வொரு எந்த ஒரு தடைகளும் பாதைகளும் அணுகாதபடி நீரே கண்மணியை போல பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். ராஜா விசேஷமாக தாரதனைக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். ராஜா உடைய பரிபூர்ணமான சமாதானம் கிருபையும் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். ராஜா சமாதானத்தின் தேவனே, உடைய பரிபூர்ணமான சமாதானம் எங்களோடு கூட இருக்கட்டும். நீரே ஆசீர்வதிக்கிற தேவன் தகப்பனே, அப்படியா நீர் எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இந்த கிருபையா திறன்பட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீர் ஆசீர்வதியும். ராஜா எங்களுக்கு எதிராக இருக்கிற தடைகளை நீக்கி போடும். இதோ மகிமை ராஜாவே, நீ இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே மேக சம்பவமாகவும் அக்னி சம்பவமாக இருந்து வழிநடத்துகிற தேவனே, அப்படியா எங்கள் மத்தியிலும் கூட நீர் மேக சம்பவமாக அக்னி சமமாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். ராஜா நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொன்ன தகப்பனே, எங்களுக்கு எதிராக இருக்கிற ஒவ்வொரு தடைகளுக்காக நீர் யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். நீரை ஆசீர்வதி பாதுகாத்துக்கணும். கிருபைய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வழிநடத்த ராஜா, இந்த பரிபூரமான சமாதானம் கிருபை எங்களோடு கொடுத்து இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. ஆமென்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோட கூட பேசுகிறேன். தேவனுடைய பெருதான கிருபையினாலே இந்த நாளில் கூட இந்த ஆராதனைக்குள்ளாக பிரவேசித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் ஆஸ்வதிப்பராக. இந்த நாளிலும் கூட எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்கிற ஒரு தலைப்பிலே உங்கள் மத்தியிலே நான் பேசுகிறேன். எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்கிற ஒரு தலைப்பிலே உங்கள் மத்தியிலே நான் பேசுகிறேன். இது சங்கீதம் 126:4. சங்கீதம் 126:4. இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோட கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் அதிகமாக நேசித்திருக்கிறார். அந்த ஜனங்களுக்காக அநேக தேவைகளை அவர் பூர்த்தி செய்திருக்கிறார். வேதத்தில் பார்க்கும்போது சங்கீதம் 126 சங்கீதம் ஒரு பாடலாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலிருந்து திரும்பி வந்த பிறகு பாடப்பட்ட ஒரு பாடல். இது சந்தோஷத்தின் வெளிப்பாடு. வேதம் சொல்வது சொப்பனத்திலே பாடப்பட்ட ஒரு பாடலாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விடுதலை பெற்ற பிறகு, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை பெற்ற பிறகு அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடாக இந்த சங்கீதம் 126 சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே 4 சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே நான் பார்க்கும்போது சங்கீதம் 126:4, கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புகிறது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று தாவீது சொல்கிறான். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சிறையிருப்பை திருப்ப வேண்டும் என்று சொன்னால் யாரால முடியும்? ஏன்னா வேதத்தில் பார்க்கும்போது சிறை என்பது வெளியே வர முடியாத ஒரு தடை அல்லது பிரச்சனை என்று கூட நம்ம சொல்லலாம். இந்த தடையை மீறி, பிரச்சனையை மீறி வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்மளால முடியாது. அப்போ வேதம் சொல்லுது, தாவீது ஒரு ஒப்பனையாக, ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறான், எங்கள் சிறை இருப்பை திருப்பும் என்று சொல்கிறான். சிறை இருப்பு என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே அடிமையாக இருந்த அந்த காலகட்டம் ஒரு சிறைக்கு எடுத்துக்காட்டாக எங்க தாவீது சொல்கிறான். ஏன்னா அது சிறைக்கு ஒப்பனையாக மிகப்பெரிய கொடுமையான ஒரு காலகட்டம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா 70 என்பது நினைத்து பார்க்க முடியாத துன்பங்களை அந்த ஜனங்கள் அனுபவித்தார்கள். இப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையில் எது சிறையிருப்பாக இருக்கிறது? ஒரு சிறை என்பது தடை. இன்றைக்கு சபைக்கு வராதபடி ஒரு தடை இருக்கலாம். இன்றைக்கு இன்றைய காலகட்டத்திலே சபையில் ஆராதனை நடக்காதபடி ஒரு தடை, ஒரு சிறை இருக்கிறது. இதையெல்லாம் கடந்து வருவதற்கு அல்லது நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே பிரச்சனை என்கிற ஒரு சிறை இருக்கிறது. ஒரு குடும்ப வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது, அது நம்முடைய வாழ்க்கையிலே சிறையாக இருக்கிறது. ஏன்னா வெளியே வர முடியாத, நிவர்த்தி செய்ய முடியாத அநேக பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே, ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் அது சிறையாக இருக்கிறது. இந்த சிறைகளை யார் திருப்புவது, யார் வெளியே கொண்டு வருவது என்று சொன்னால் கண்டிப்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவராலும் வெளியே வர முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுது 70 அவர்கள் அடிமையாக இருக்கிற போது வெளியே வரத்துக்கு என்ன முயற்சி பண்ணாலும் சரி, எத்தனை ராஜாக்கள் முயற்சி பண்ணாலும் சரி, அது முடியாது. ஏன்னா அது காலகட்டம். ஏன்னா வேதம் சொல்லுது 70 அவர்கள் பாபிலோனிலே துன்பத்தை அனுபவிப்பார்கள், அந்த சிறையிருப்பை நிறைவேற்றுவார்கள் என்று இறைமைய புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது தேவனுடைய தண்டனையுடைய காலம். அந்த தண்டனை நிறைவேறுகிற வரைக்கும் யார் நினைத்தாலும் அவங்க வெளியே வர முடியாது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களே பாபிலோனில் போயிட்டு அழுதாங்க, கண்ணீர் விட்டாங்க. சீயோனை நினைத்து நாங்கள் பாடுகிறோம், சீயோனை நினைத்து நாங்கள் வேதனைப்படுகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் அவங்களால வெளியே வர முடியல. அப்போது இங்கே தாவீது சொல்கிறான், எங்களுடைய விடுதலை எப்படி இருந்தது, எப்படி எங்களுடைய சிறையிருப்பை தேவன் திருப்பினார், விடுதலை கொடுத்தார் என்பதை ஒரு ஒப்பனையாக, ஒரு எடுத்துக்காட்டுக்காக தாவீது சொல்கிறான். வேதத்தில் பார்க்கும்போது சங்கீதம் 126:4 சொல்லுது, கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புகிறது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று தாவீது சொல்கிறான். ஒரு சிறையிருப்பை திருப்புவதற்கு ஒரு எடுத்துக்காட்டை தாவீது சொல்கிறான். தெற்கத்தி வெள்ளத்தை திருப்பினது போல எங்கள் சிறையிருப்பும் நீ திருப்ப போகிறாய், போய் நீ திருப்பி இருக்கிறாய் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டோடு தாவீது சொல்கிறான். இப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கணும், ஒரு சிறையிருப்பை திருப்புவது என்று சொன்னால் எப்படி திருப்ப முடியும்? அப்போ ஒரு ஒரு ஓமையாக தாவீது சொல்கிறான், ஏற்கனவே நீ தடைகளை கடந்து வந்திருக்கிறேன், எங்களுடைய தடைகளை நீ உடைத்து எரிந்திருக்கிறேன். அதே மாதிரி இந்த பாபிலோனிலிருந்து எகிப்தாக இருக்கட்டும், பாபிலோகராக இருக்கட்டும், செங்கடலாக இருக்கட்டும், யோர்தான் நதியாக இருக்கட்டும், இன்னும் அநேக எதிரிகளுடைய நாடாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அத்தனை தடைகளையும் அத்தனை சிறை இருப்புகளையும் நீ உடைத்து எரிந்து இஸ்ரேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிற என்று சொல்லி தாவீது மீண்டுமாக ஒரு பாடலாக, ஒரு ஜபமாக, ஒரு ஒரு கவிதையாக இந்த சங்கீதம் 126 எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறான். இப்ப வேதத்தை பார்க்கும்போது ஒரு ஒரு சிறையிருப்பை கத்தர் எப்படி திருப்பி இருக்கிறார் என்பதற்கான ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புகிறது போல எங்கள் சிறையிருப்பை நீ திருப்பும் என்று தாவீது சொல்கிறான். இப்போ தேவன் ஒரு ஒரு வெள்ளத்தை திருப்பி இருக்கிறார் என்று ஒரு எடுத்துக்காட்டுக்காக இங்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஒரு வெள்ளம் என்ற ஒரு மிகப்பெரிய தண்ணீரை திருப்புவது என்பது மனிதனாலே கூடாத ஒரு ஒரு காரியம். இன்றைக்கு விஞ்ஞான உலகத்திலே நிறைய கண்டுபிடிப்புகள், நிறைய ஆராய்ச்சிகள், மனிதனால் இதை செய்ய முடியும், இதை பண்ண முடியும் என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனாலும் சிறையிருப்பை திருப்புவது என்பது முடியாது. அது மட்டுமல்ல, ஒரு ஒரு ஆற்றினுடைய வெள்ளத்தை, ஒரு தண்ணீரை திருப்புவது என்பது கூடாத காரியம். ஏன்னா அது அது கடினமானது. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எது சிறையிருப்பாக நான் நினைக்கிறேன்? ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும், என் வாழ்க்கையில இது சிறையிருப்பாக இருக்கிறது, நான் என்ன செய்வேன், என்னால் முடியாது என்று கலங்கி கொண்டிருக்கலாம், அல்லது வேதனையோடு நான் இருக்கலாம். என் பிரச்சனைக்கு, என் சிறையிருப்பை எப்படி நான் திருப்பப் போகிறேன் என்று சொல்லி நாமும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் திருப்பக்கூடிய ஒரு தேவன். ஏன் சொன்னா அவராலே முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்று வேதம் சொல்லுது. அப்போ தெற்கத்தி வெள்ளத்தை ஏற்கனவே திருப்பி இருக்கிறாரு, அதே மாதிரி எங்களுடைய சிறையிருப்பும் அவர் திருப்பி இருக்கிறார் என்று தாவீது சந்தோஷத்தோடு பாடக்கூடிய ஒரு பாடலாக அந்த சங்கீதம் இருக்கிறது. இப்ப வேதத்திலே பார்க்கும்போது ஏற்கனவே இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த விடுதலை பயணத்திலே நிறைய தடைகளை கடந்து அந்த 40 பயணத்திலே அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தடை, ஒரு சிறையிருப்பு என்று சொன்னால் அது யோர்தான் நதி. எரிகோவுக்கு கடந்து போவதற்கு முன்பாக இஸ்ரேல் ஜனங்கள் யோர்தானை கடக்க வேண்டும். ஏன்னா வேதத்தில் பார்க்கும்போது ஒரு மனிதனோடு சண்டை போட்டு, ஒரு நாட்டோடு சண்டை போட்டு கடந்து போவது என்பது கொஞ்சம் இலகு அல்லது கொஞ்சம் ஈஸியான காரியமாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஒரு ஆற்றை கடந்து போவது என்பது முடியாத காரியம். ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரேல் ஜனங்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு ஆற்றை கடப்பது என்பது கூடாத காரியம். ஏன்னா இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சியிலே நிறைய கண்டுபிடிப்புகள், நிறைய கப்பல் இருக்கு, நிறைய போட் இருக்கு, படகு இருக்கு, என்னென்னமோ இருக்கு, அதில் கடந்து நம்ம போயிட்டே இருக்கலாம். ஒரு ஒரு தண்ணீரையோ ஒரு கடலையோ கடந்து போகலாம். ஆனால் அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே அப்படிப்பட்ட வளர்ச்சியெல்லாம் கிடையாது, அவர்கள் நடந்து தான் போகணும். அப்போ ஏன் சொன்னால் எங்கள் எகிப்து பாபிலோன்லேருந்து வந்திருக்கிறாங்க, எகிப்திலிருந்து வந்திருக்கிறாங்க, அவங்க கிட்ட ஒன்றும் இல்லை. எகிப்திலிருந்து வரும்போது அவங்க ஒன்றுன்னு எடுத்துகிட்டு வரல, வசதிகள் கிடையாது, வாய்ப்புகள் கிடையாது, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற ஒரு ஒரு காலம். அப்போது ஒரு ஆற்றை கடப்பது என்பது கூடாத காரியம். அப்போது அந்த ஜனங்களை வழி நடத்தின யோசுவா ஒரு தேவன் பேசுகிறாரு. ஏன்னா வேதத்தில் பார்க்கும்போது மோசே மரித்த பிறகு அந்த ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு பொறுப்பு யோசுவாவுக்கு வருகிறது. அப்போது யோசுவா இடத்துல தேவன் பேசுகிறாரு, இந்த ஜனங்களை யோர்தானத்தில் கடக்க வேண்டும் என்று சொன்னார். சில காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். இன்றைக்கு என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, என் சிறையிருப்பை நீக்க வேண்டும் என்று சொன்னால், சில தேவனுடைய வார்த்தையை நான் கடைபிடிக்க வேண்டும், விடுதலை வேண்டும் என்று சொன்னால், பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் என்று சொன்னால், உன் சிறையிருப்பை மாற்ற போகக்கூடிய தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்படி வேண்டும். அப்போ தேவன் இயேசுவோடே அவர் பேசுறாரு, இந்த சிறையிருப்பை, இந்த தடையை நீ கடந்து வர வேண்டும் என்று சொன்னார். என் வார்த்தைகளை நீங்கள் கேளுங்கள். அதில் முதலாவது வார்த்தை வேத சொல்லுது. வேதத்திலே பார்க்கும்போது இயேசுவா புத்தகம், இயேசுவா புத்தகம் 3:15 இயேசுவா புத்தகம் 3:15 சொல்லுகிறது, அது மழைக்காலத்திலே கரை புரண்டு ஓடுகிற ஒரு காலம். யோர்தானுடைய ஆறை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. மழை காலத்திலே கரை புரண்டு ஓடக்கூடிய ஒரு காலமாக அது இருந்தது என்று இயேசுவா 3:15 சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நாம் சிந்தித்து பார்க்கணும். முதலாவது இந்த யோர்தான் நதியை குறித்து நாம் பார்க்க வேண்டும். வேதத்திலே பார்க்கும்போது நிறைய இடங்களிலே யோர்தானை குறித்து சொல்லிக்கிட்டே வராங்க. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின நிறைய புத்தகங்களிலே யோர்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு யோர்தானை கடந்து போனான், இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தார். நிறைய நியாயாதிபதிகள் புத்தகத்திலே, சாமுவேல் காலத்திலே தொடர்ந்து இந்த யோர்தானை குறித்து வேதத்திலே சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அப்போது இந்த யோர்தான் என்பது இஸ்ரேல் ஜனங்களோடு கலந்திருக்கிற ஒரு ஆறு. இந்த வாழ்க்கை அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே யோர்தானை கடப்பது என்பது முடியாத ஒரு காரியம். ஏன்னா வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இப்போ நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், வேதத்திலே யோர்தானை குறித்து நிறைய இடங்களிலே சொல்லிக்கொண்டே வராரு தேவன். இப்போ யோர்தானை குறித்து நான் பார்க்கும்போது வேதத்திலே இல்லாத சில சம்பவங்கள், வேதத்திலே சொல்லப்படாத சில உண்மை நிலைகளை நான் பார்க்கும்போது யோர்தான் நதி இஸ்ரேல் தேசத்திலே ஓடுகிற ஒரு ஆறு, அதில் முக்கியமான ஒரு ஆறு, அது அநேகருடைய வாழ்க்கையிலே செழிப்பாக்கக்கூடிய ஒரு ஆறாக அன்றைய காலகட்டத்தில் இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த யோர்தான் நதி வடக்கே தோன்றி தெற்கே வந்து முடிகிறது. இது யோர்தானுடைய நிலைமை. இந்த யோர்தான் நதி எர்மோல் மலையிலே வடக்கே இருக்கிற எர்மோல் மலையிலே தோன்றி தெற்கே இருக்கிற சவக்கடல் என்கிற அந்த உப்பு கடலிலே அது கலக்கிறது, அதான் முடிகிறது. அப்போ வேதத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 251, அதாவது சுமார், இது சரியான கணக்கு அல்ல, ஒரு தோராயமாக ஒரு சுமாராக 251 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு ஆறாக இந்த ஆறு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆறு அதிகமாக மழைக்காலத்தில், கிட்டத்தட்ட மழைக்காலத்தில் 250 அடி அகலம் உள்ள ஒரு ஆறாக அது இருக்கிறது. சாதாரண காலத்திலே ஒரு 100 அடி தண்ணீர் போகக்கூடிய ஒரு அளவாக அது இருக்கிறது. மழை காலத்திலே கிட்டத்தட்ட 250 அடி அகலமாக இருக்கிற ஒரு ஆறாக அது இருக்கிறது. அது மட்டுமல்ல, அது அதிகமான வேகத்தோடு வரக்கூடிய ஒரு தண்ணீராக அது இருந்தது என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 3000 அடிக்கு மேலாக இருக்கிற ஒரு நதியாக அது இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. கடல் மட்டத்திலிருந்து 3000 அடிக்கு மேலாக இருக்கிற ஒரு ஆறாக அது சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அதிகமாக வேகமாக வரக்கூடிய தண்ணீர், இன்றைக்கு நம்முடைய பிரச்சனை எப்படி இருக்கிறது? அதிகமாக இருக்கிறதா, ஒரு வேகமாக வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறதா? இந்த பிரச்சனையை, இந்த தடையை நீக்குவது யாரு? நாம சிந்தித்து பார்க்கணும். கண்டிப்பாக நம்மால் முடியாது. ஏன்னா ஆற்றினுடைய வேகம் அதிகம். ஒரு ஒரு ஏரி, ஒரு கடல் அப்படின்னா கொஞ்சம் தண்ணீர் நிலையாக இருக்கும், அது வேகமாக வராது. ஆனால் ஆற்று தண்ணீர் என்பது மிக வேகமாக வரும். ஏன்னா வேதத்தில் பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் முதல் முதலாக அந்த உலகத்தை அழிப்பதற்கு பயன்படுத்தின ஒரு ஆயுதம் தண்ணீர். 40 நாட்கள் மழையை வர வைத்து உலகத்தை அவர் அடித்திருக்கிறார். நோவாவின் காலத்தில் இந்த உலகம் அழிந்தது என்று வேதம் சொல்லுது. அது மட்டுமல்ல, நினைவை பட்டணம், யோனாவின் காலத்தில் ரட்சிக்கப்பட்ட அந்த நினைவை பட்டணம், ஆகும் தீர்க்கதரிசி காலத்திலே அது அழிக்கப்பட்டது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா மிகப்பெரிய மதில் சுவரை தகர்த்து எரிந்து அந்த நினைவை பட்டணம், அசிரியர்களுடைய கோட்டை தகர்ந்து போடப்பட்டது என்று வேதம் சொல்லுது. இப்போ தண்ணீரை தேவன் ஆயுதமாக அவர் பயன்படுத்தியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த யோர்தான் நதி ஒரு ஒரு சிறையாக, ஒரு தடையாக அது இருக்கிறது. இதை திருப்புவது யாரு? இப்போ தேவன் சொல்றாரு, இந்த ஆற்றை கடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பிரச்சனை தலைக்கு கீழாக இருக்கிறதா தலைக்கு மேலாக இருக்கிறதா சிந்தித்து பார்ப்பேன். ஒரு ஒரு ஆற்றை கடப்பது என்பது, ஒருவேளை என் தலைக்கு கீழாக தண்ணீர் இருக்குது என்று சொன்னால் நான் ஓரளவுக்கு நடந்து நீந்தி நான் அந்த கரைக்கு நான் போகலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் என் தலைக்கு மேலாக தண்ணீர் இருக்குது என்று சொன்னால் கடப்பது என்பது முடியாத ஒரு காரியம். இப்போ இன்றைக்கு என் பிரச்சனை தலைக்கு கீழாக இருக்கிறதா தலைக்கு மேலாக இருக்கிறதா? அதாவது குறைவான பிரச்சனையா அதிகமான பிரச்சனையா? தலைக்கு மேலாக இருக்கிற பிரச்சனை என்று சொன்னால் கண்டிப்பாக என்னால் முடியாது, அது நம்மால் முடியாது, அது இந்த உலகத்தால் முடியாது, விஞ்ஞானத்தினாலே முடியாது, என்னுடைய அறிவினாலே அது முடியாது, என் பலத்தினாலே அது முடியாது. அதற்கு ஒரே வழி தேவனாகிய கர்த்தர், அவர்தான் அதற்கு தீர்வு. அப்போது இன்றைக்கு இந்த யோர்தானை கடப்பது என்பது மனிதனால் முடியாது, இஸ்ரேல் ஜனங்களால் முடியாது. அப்போது தேவனை இயேசுவா கூப்பிடுகிறான், ஜெபிக்கிறான். அப்போது இன்றைக்கு என் சிறையிருப்பு, தலைக்கு மேலாக பிரச்சனை, என் குடும்பத்தில் தலைக்கு மேலாக பிரச்சனை, என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தலைக்கு மேலாக பிரச்சனை இருக்கிறது, இதை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும், தேவனை நான் கூப்பிட வேண்டும். ஏன் சொன்னால் அவர்தான் என் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். அப்போது அன்றைக்கு இயேசுவா தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். தேவனை நோக்கி அவன் முறையிடுகிற போது தேவன் சொன்ன ஒரு வார்த்தை வேத சொன்னது, இயேசுவா புத்தகம் 3:4 சொல்லுது, கிட்டத்தட்ட ஆசாரியர்கள் ஜனங்களுக்கு 2000 அடி முழமுள்ள தூரம் இடைவெளி இருக்க வேண்டும். முதலாவது ஒரு வார்த்தை, 2000 முழம் அதூரம் இருக்க வேண்டும். இரண்டாவது மூன்றாம் வசனம் ஐந்தாம் வசனம் சொல்லுது, நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும். அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், சிறையிருப்பை உடைக்க வேண்டும் என்று சொன்னால், தடைகளை தேவன் எடுத்து போட வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நீ பரிசுத்தம் அடைய வேண்டும். அது தேவனுடைய மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. இன்றைக்கு என் சிறையிருப்பு, என் தடை, என் பிரச்சனை என்று சொல்லிக் கொள்வது முக்கியமல்ல. சொல்லிட்டே இருக்கலாம், காலம் முழுவதும் நான் சொல்லிட்டே இருக்கலாம், எனக்கு தடை இருக்கு, பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு என்று சொல்லிட்டே இருக்கலாம். ஆனால் உன்னிடத்திலே பரிசுத்தம் இருக்கிறதா? தேவன் அதை எதிர்பார்க்கிறாரு. அப்போ தேவன் உன்னிடத்திலே உன் சிறையிருப்பை எடுத்து போட வேண்டும் என்று சொன்னால், உன் தடைகளை உடைத்து எரிய வேண்டும் என்று சொன்னால், முதலாவது உன்னை பரிசுத்தம் பண்ண வேண்டும். இரண்டாவது வேத சொல்லுது, இயேசுவா 3:9 தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை கேட்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா? அநேக பேர்களை நான் பார்க்கும்போது பிரச்சனையை மட்டுமே தேவனிடத்தை சொல்லிட்டே இருப்போம். என் பிரச்சனை இப்படி இருக்கு, என் வேதனை இப்படி இருக்கு, என் தொல்லைகள் அதிகமாக இருக்கிறது, தலைக்கு மேலே பிரச்சனை இருக்கு, வெள்ளத்தை போல என் பிரச்சனை வேகமாக வந்து கொண்டிருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று சொல்லிட்டே இருப்பதை பிரயோஜனம் அல்ல. தேவனுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க வேண்டும். ஏன்னா பிரச்சனை எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு, வேதத்தில் பார்க்கும்போது நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க இடமில்லை. அப்போ நம்மை விட இந்த உலகத்தை படைத்த தேவனாக இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷனாக வருகிற போது அவருக்கும் பிரச்சனை இருந்தது. தலை சாய்க்க இந்த உலகம் இடம் கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை அவர் சகித்திருக்கிறார். யோவான் புத்தகம் 16:33 சொல்லுது, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், உலகத்திலே உபத்திரவம் இருக்கு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இப்போ ஜெயிக்கக்கூடிய தேவன், உபத்திரம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, ஆனால் அவர் ஜெயித்திருக்கிறார். ஏன், எப்படி ஜெயிக்க முடிந்தது? ஒரு மனிதனாக இருந்து கொண்டு எப்படி ஜெயிச்சிருக்கிறார்? வேதம் சொல்லுது, நான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே உலகத்திற்கு வந்தேன். பிதாவின் சித்தம் என்பது அவருடைய வார்த்தை. அப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நடக்கிறோமா? பரிசுத்தமாக நடக்கிறோமா? அப்போது உன் சிறையிருப்பு தேவனாலே நீக்கப்படும், எடுத்து போடப்படும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போ இங்கே தாவீதை நாம் பார்க்கும்போது, தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புகிறது போல என் சிறையிருப்பை திருப்பும். இதே சம்பவத்தை தாவீதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையிலே இருந்த பிரச்சனை மிக பெரியது. ஏன்னா வேதம் சொல்லுது, மரணத்திற்கும் எனக்கும் ஒருடி தூரம், மரணம் என்னை துரத்தி கொண்டே வருகிறது. சவுல் ராஜா மூலமாக, தாவீதுடைய மகனாக இருக்கிற அப்சலோம் மூலமாக தொடர்ந்து அவனை பிரச்சனைகள் துரத்திக்கிட்டே வருது, அவன் ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஆனாலும் வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் தேசத்தை 40 ஒரு சிறந்த ராஜாவாக அவன் ஆட்சி செய்திருக்கிறான். எப்படி? வேதத்தில் பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தாவீது நடந்து கொண்டான். நான் ராஜாவாக இருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு அறிவு இருக்கிறது, பலன் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, சொத்து இருக்கிறது என்று சொல்லி தாவீது அதையும் சொல்லலை. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் தன் சுயபலத்தையே நாடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அநேக பிள்ளைகள் தேவனையே மறக்கிற நிலைமைக்கு இந்த உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உலகம் உன் சிறையிருப்பை நீக்காது, உலகம் உன் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்காது, உலகம் உனக்கு சமாதானத்தை கொடுக்காது. அப்போ உன் சிறையிருப்பை நீக்க வேண்டும் என்று சொன்னால், உன் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நீ பரிசுத்தமாக தேவனை தேட வேண்டும். ஏன்னா வேதம் சொல்லுது, நான் பரிசுத்தர், அதனால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு நான் பரிசுத்தமாக இருந்தால் மட்டுமே அந்த பரிசுத்தமான தேவனை நான் நெருக்க முடியும். என் பிரச்சனையை தேவனிடத்தில் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீ முதலாவது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த பரிசுத்தமான தேவன் உன்னிடத்திலே பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். சிறையிருப்பு சிறையிருப்பு என்று சொல்வது முக்கியமல்ல, பிரச்சனை பிரச்சனை என்று சொல்வது முக்கியமல்ல. முதலாவது நீ பரிசுத்தம் அடைய வேண்டும். அடுத்ததாக தேவனுடைய வார்த்தையை நீ கேட்க வேண்டும். அப்போது மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கு, வெற்றி உனக்கு கிடைக்கும். பரிசுத்தமாக இரு, தேவனுடைய வார்த்தை கேளு, வெற்றி உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது சிறையிருப்புக்கு வெற்றி கிடைக்கும். அப்போ இன்றைக்கு தாவீதுடைய வாழ்க்கையிலே அநேக தடைகள், அநேக போராட்டங்கள் இருந்தது. தேவன் அவனை கைவிடவே இல்லை. அவனுடைய எல்லா சிறையிருப்புகளையும் தேவன் தகர்த்து போட்டார். காரணம் என்ன? எல்லா சூழ்நிலையிலும் தேவனை சார்ந்து அவன் வாழ்ந்தான். வேதத்திலே தாவீதுடைய வார்த்தையை நான் பார்க்கும்போது, சங்கீதம் 62:2 சங்கீதம் 62:2 சொல்லுது, நான் அவரே என் கோட்டை, என் கண்மலை, என் ரட்சிப்பு, அதனால் நான் அதிகமாக அசைக்கப்படுவதில் என்று தாவீது சொல்கிறான். எப்படிப்பட்ட ஒரு உறுதியான ஒரு வார்த்தை! அவர் தான் எனக்கு எல்லாமே, கோட்டை, ரட்சிப்பு, பாதுகாப்பு, அரண், எல்லாமே அவர் தான். அவர் எனக்குள்ளே இருப்பதனாலே, நான் அவரை சார்ந்து வாழ்வதனாலே நான் அசைக்கப்படுவதில்லை. அது சவுலாக இருக்கட்டும், அப்சுலாகமாக இருக்கட்டும், என்னுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், என் எதிரி நாடாக இருக்கட்டும், எத்தனை பேர் வந்தாலும் சரி, நான் மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருந்தாலும் சரி, நான் அசைக்கப்படுவதில்லை. ஏன் சொன்னா, எதிரிகள் தாவீதை தொட முடியவில்லை. காரணம் என்ன? அக்னிமயமான ஒரு தேவன் தாவீதுக்கு துணையாக இருந்தார். அவனுடைய சிறையிருப்பை தகர்த்து போட்டார். அவன் தடைகளை எடுத்து போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்பேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். என் சிறையிருப்பு பெருசாக இருக்கலாம், நான் என்ன செய்வேன் என்று தெரியாமல் நான் இருக்கலாம். ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, தேவனிடத்தில் நான் பேசுகிறேன், தேவனோடு நான் இருக்கிறேன். என் ரத்தம் என்னுடைய என்னை தேவனுடைய ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன். அதனாலே நான் முதலாவது பரிசுத்தமாக வாழ்வதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது, தேவனுடைய வார்த்தையின் படி நடக்கிற பிள்ளையாக நீ இருக்க வேண்டும். தடைகள், பிரச்சனைகள், அதை பற்றி சொல்வதனாலே எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா எத்தனை தடையாக இருக்கலாம். இன்றைக்கு வேதத்தில் பாருங்கள், தாவீதை போல பிரச்சனை நமக்கு இருக்கா? இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தித்த பிரச்சனையை போல நமக்கு இருக்கா? இல்லை. நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் குறைவானது, அதிகம் கிடையாது. ஏன்னா தேவன் அப்படிப்பட்ட நிலைமைக்கு நம்ம கொண்டு செல்லலை. வேதத்தில் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட அந்த சிறையினுடைய வேதனையை நீங்கள் நினைத்து பாருங்கள். வேதம் சொல்லுது, சங்கீதம் 137, சங்கீதம் 137 சொல்லப்பட்டிருக்கு, என் பிள்ளைகளை மோதி கல்லில் அடித்தார்கள் என்று வேதம் சொல்லுது. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து சியோனை குறித்து அழுதோம். நாம் சிந்தித்து பார்ப்போம், எப்படிப்பட்ட ஒரு வேதனையான ஒரு ஒரு அழுகை, ஒரு 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 கவலையை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க பாருங்க. அழகான ஒரு தேசம், அழகான பொன்மயமான சாலமோனால் கட்டப்பட்ட ஒரு ஆலயத்தை ஜெபித்த அந்த ஜனங்கள் இன்றைக்கு ஆலயத்துக்கு போக முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடி வேதனையோடு ஒரு ஆற்றங்கரையில், பாபிலோன் ஆறுங்கள் அருகே நாங்கள் உட்கார்ந்திருந்தோம். ஏன் அங்கே உட்கார்றாங்க? ஆலயம் கிடையாது, ஜெபிக்க கூடாது, தேவனை குறித்து பேசக்கூடாது, தேவனை குறித்து பாடக்கூடாது, வேதத்தை வாசிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு ஒரு சிறையிருப்பாக பாபிலோன் இருந்தது. அதான் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆறுகள் அருகே சியோனை நினைத்து அழுதோம். ஏன்? சிந்தித்து பார்க்கணும். சியோனில் இருக்கும்போது தேவனை நினைக்கல, பாபிலோனுக்கு போன பிறகு சியோன் நினைக்கிறாங்க. சியோன் என்பது எருசலேம், அது தேவன், அந்த இஸ்ரவேல் தேசம். பாபிலோனுக்கு போன பிறகு அழகிறாங்க. ஏன் சொன்னால், வேதனை வரப்போகிறது வரப்போகிறது என்று சொல்லும் போது அவங்க யாரும் நம்பலை, அதை ஏற்றுக்கொள்ளலை. எப்படி எங்களுக்கு வேதனை வரும்? பாலும் தேனும் ஓடு ஒரு தேசத்தில் அங்கே இருக்கிறோம். தேவன் எங்களை ஆசிரித்திருக்கிறார். பொன்மயமான ஆலயம் இருக்குது. சிறந்த ராஜாக்கள் எங்களை ஆட்சி செய்கிறாங்க. அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. யாரும் எங்களுக்கு எதிரி கிடையாது. எதிரிகள் வந்தாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்ற மனநிலையோடு உலகத்தோடு அவங்க வாழ்ந்துட்டே இருந்தாங்க. கடைசியில் தேவனாகிய கர்த்தர் மேபுகாத்து நேச்சர் மூலியமாக ஆபத்து வரும்போது இப்போ வேதனை படுறாங்க. இப்போ 70 ஆண்டுகள் பாபிலோனில் கண்ணீரோடு அவங்க அழறாங்க. ஜெபிக்க வாய்ப்பில்லை, ஓய்வு நாளை அனுசரிக்க வாய்ப்பில்லை, ஓய்வு நாளுக்குள்ளாக சபைக்கு செல்வதற்கு வாய்ப்பில்லை, தேவனை குறித்து பாடுவதற்கு, தேவனை குறித்து பேசுவதற்கு இன்றைக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போனதுனாலே சியோனை நினைத்து நாங்கள் அழுகிறோம். இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆலயத்துக்கு போவதற்கு, ஜெபிப்பதற்கு, அவரை குறித்து பேசுவதற்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நாமும் பாபிலோன் என்கிற ஒரு சிறை உடைய வாழ்க்கையில் ஏற்படும். ஏன்னா இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற நிலைமையை நாம் பார்க்கும் போது ஒரு ஒரு காலகட்டம், சபைக்கு போகாதபடி ஒரு காலகட்டம் இன்றைக்கு வந்திருக்கிறது. எத்தனை முறை வாய்ப்பு இருந்தது, ஆனால் சபைக்கு போகாமல் நாம் புறக்கணித்து கொண்டே இருந்தோம். ஆனால் இன்றைக்கு சபைக்கு போகாதபடி ஒரு காலம் வந்திருக்கு. இந்த காலத்தை, இந்த சிறையிருப்பை, என் வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிற ஒரு காலம், இந்த சிறையிருப்பை யார் உடைப்பது? விஞ்ஞானம் உடைக்காது, அரசாங்கம் உடைக்காது. யார் உடைக்க வேண்டும்? வேத சொல்லுது, கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புகிறது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். இன்றைக்கு வீட்டுக்குள்ளாக இருக்கிறோம், ஜெபித்து கொண்டிருக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை கேட்குறோம், எல்லாம் உண்மைதான். ஆனால் ஆலயத்துக்கு போக முடியுதா? முடியல. ஏன்? ஒரு காலம் வந்திருக்கு, ஏன்னா வேதம் சொல்லுது கர்த்தருடைய கோபம் இந்த உலகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஓய்வு நாளை ஆலயத்துக்குள்ளாக சென்று செபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு தடைப்பட்டிருக்கிறது. அந்த இது ஒரு சிறியாக நம்முடைய வாழ்க்கையிலே நினைக்க வேண்டும். அப்போ காலத்தை நான் வீணடித்து கொண்டே இருக்கிறேன். காரணம் என்ன? என் ஓய்வு நாட்களில் நான் மறந்ததினாலே மிகப்பெரிய கோபம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கோபமாக கூட இந்த தண்டனை நமக்கு இருக்கலாம். அதை நாம் புரிந்து கொண்டு வரப்போற காலங்களிலே ஆலயத்துக்கு போவதற்கு அதிகமாக நாம் முயற்சி செய்ய வேண்டும். என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக ஆசாரியங்கள் என்று சொன்ன தேவனை நினைத்து பார்த்து வரப்போற காலங்களிலே அதிகமாக ஆராதனைக்கு போவதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும். என் சிறையிருப்பை உடைத்து என் வீட்டை விட்டு வெளியே வந்து தேவனுடைய ஆலயத்திற்கு போவதற்கான ஒரு வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி தர வேண்டும். ஏன் சொன்னால், கர்த்தாவே எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று தாவீது சொன்னது போல நாமும் எங்களுடைய சிறையிருப்பை திருப்பும். நாங்களும் ஆலயத்துக்கு சென்று உம்மை ஆராதிக்க வேண்டும், ஆலயத்துக்கு சென்று உம்மை துதிக்க வேண்டும் என்ற ஒரு ஜெபத்தோடு நாமும் தொடர்ந்து தேவனை நோக்கி ஜெபிப்போம், முறையிடுவோம், கண்ணீரோடு நாம் ஜெபிப்போம். ஏன் சொன்னால், இது ஒரு சிறையாக இருக்கிறது என் வாழ்க்கையிலே. என் வாழ்நாளிலே ஆலயத்துக்கு போகாதபடி ஒரு தருணம் இந்த காலம் இருக்கிறது. இதை உடைத்து எறிவதற்கு தேவன் மட்டுமே உதவி செய்ய முடியும். எந்த மனிதனாலும், எந்த விஞ்ஞானத்தினாலும், எந்த மருத்துவத்தினாலும் இதை நிவர்த்தி செய்ய முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே இதை உடைக்க வேண்டும், இதை திருப்ப வேண்டும். அப்போ இன்றைக்கு தாவீது ஜெபித்தது போல நாமும் ஜெபிப்போம், என் சிறையிருப்பை திருப்போம், தெற்கத்தி வெள்ளத்தை திருப்பினது போல திருப்போம். இப்போது இஸ்ரவேல் ஜனங்களை வேதத்தில் பார்க்க போது தேவர் சொன்னாரு, இயேசுவானது ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். நாம் சிந்தித்து பார்க்கணும், பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு பொருளாக, ஒரு தேவனாக அந்த உடன்படிக்கை பெட்டி பார்க்கப்படுகிறது. எங்கெல்லாம் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதோ அங்கே அவருடைய வாழ்க்கையிலே வெற்றி கிடைத்தது. இன்றைக்கு எப்படி தேவன் மத்தியில் இருக்கிறாரோ அதே மாதிரி அன்றைக்கு தேவன் தான் அந்த உடன்படிக்கை பெட்டி, சபைதான் அந்த உடன்படிக்கை பெட்டி. எங்களுக்கிலே அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது என்று சொன்னால் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அவ்வளவு பரிசுத்தமாக பக்தியாக அதை கை கொண்டார்கள். அதை தொடக்கூடாது, அதை யாரும் தூக்கக்கூடாது, அதனிடத்திலே இடைவெளியை விட்டு வர வேண்டும். இதெல்லாம் கட்டளை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்தமாக அந்த உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் பார்த்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் சொன்னார், ஆசாரியர்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமர்ந்து செல்ல வேண்டும். இன்றைக்கு யார் அந்த ஆசாரியர்கள்? வேதத்தில் பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 நாம் தான் அந்த ஆசாரியர்கள், ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கப்பட்டிருக்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ ராஜாக்களும் ஆசாரியர்களும் அவருடைய இரத்தத்தாலே நாம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு அந்த ஆசாரியர்களாக உடன்பட்டியை பெட்டியை சுமக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா? சுமப்பது என்பது பாரம். யார் சுமப்பது? சபையின் ஊழியத்தை யார் சுமப்பது? தேவனுடைய வேலையை யார் சுமப்பது? சபைக்குரிய காரியங்களை யார் சுமப்பது? நான் ஆசாரியனாக இருக்கிறேன் என்று சொன்னால் சுமப்பதற்கு நீ தயாராக இருக்கிறாயா? உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறாயா? தடை இருக்கு, சிறை இருக்கு, பிரச்சனை இருக்கு, வேதனை இருக்கு, கண்ணீர் இருக்கு என்று சொல்லுவது முக்கியமல்ல. முதலாவது நீ சுமக்க தயாராக இருக்கிறாயா என வேதம் சொல்லுது. தேவனுக்காக தேவனுடைய பணியை செய்வதற்கு நான் சுமக்க தயாராக இருக்கிறேன். என் உடன்படிக்கை தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை நான் சுமக்க தயாராக இருக்கிறேன். நீ ஆசிரியனாக இருந்தால், தேவனுடைய இரத்தத்தினால் நீ கழுவப்பட்ட பிள்ளையா இருந்தால் நீ என்ன செய்யணும்? உடன்படிக்கை பெட்டியை சுமக்க வேண்டும். அதாவது சபையினுடைய பாரத்தை நீ சுமக்க வேண்டும், தேவனுடைய ஊழியத்தை நீ சுமக்க வேண்டும். எனக்கும் அதற்கும் எந்த சம்பந்தம் இல்லை. நான் ஏன் சுமக்கணும்? நான் ஏன் சபைக்குரிய வேலைகளை செய்யணும்? நான் ஏன் ஊழியத்தை செய்யணும் என்ற ஒரு கேள்வி நம்ம கேட்கும் போது எப்படி நமக்கு வெற்றி கிடைக்கும்? எப்படி நம்ம என்னுடைய சிறையிருப்பை தேவன் திருப்புவார்? அன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் பாரத்தை சுமக்கவில்லை என்று சொன்னால் எப்படி வெற்றி கிடைச்சிருக்கும்? ஆசாரியர்கள் அதை சுமக்கவில்லை என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்கும்? இப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என் பாரத்தை, என் சபையினுடைய பாரத்தை, என் குடும்பத்துடைய பாரத்தை, என் தேசத்துடைய பாரத்தை நான் சுமக்க வேண்டும் என வேதம் சொல்லுது. திறப்பின் வாசலில் நின்று தேசத்திற்காக ஜெபிக்கிற ஒரு நீதிமான இருக்கிறானா என்று தேவன் பார்க்கிறாரு. ஆபிரகாம் கேட்கிறாரு, ஒரு நீதிமான். இப்போ திறப்பின் வாசல் நின்று யார் ஜெபிப்பது? என் தேசத்திற்காக, என் சபைக்காக, என் குடும்பத்திற்காக நான் சுமக்கிற அந்த பாரம், அதாவது ஜெபம். கண்ணீரோடு வேதனையோடு என் சபைக்காக நான் ஜெபிக்கிறேன், கண்ணீரோடு வேதனையோடு என் குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், கண்ணீரோடு என் தேசத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். ஏன் சொன்னால் அவர்கள் வேதனையோடு இருக்கிறார்கள், அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள், அவர்கள் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பாரங்களை நான் சுமப்பதற்கு நான் தயாராக இருக்கிறனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆசாரியனாக, சுமக்கிற ஆசாரியனாக உன்னை தேர்வு செய்திருக்கிறார். தேவனுடைய அடிச்சுவட்டை நான் சுமக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தை நான் சுமக்க வேண்டும், தேவனுடைய ஊழியத்தை நான் சுமக்க வேண்டும், தேவனுடைய சபைக்காக பாரத்தை நான் சுமக்கக்கூடிய பிள்ளைகளாக நான் இருக்க வேண்டும். இப்போ தேவன் சொல்கிறாரு, ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு போக வேண்டும். அடுத்ததாக வேத சொல்லுது, கரை புரண்டு ஓடுகிற அந்த யோதான் தண்ணீரிலே ஆசாரியர்கள் முதலாவது காலை வைக்க வேண்டும். ரொம்ப கடினமான ஒரு வேலை. நாம் சிந்தித்து பார்க்கணும், ஓடுகிற தண்ணீரிலே கால் வைப்பது என்பது ரொம்ப கஷ்டம். ஒரு ஒரு கடலில் கால் வைக்கலாம். வேதத்தில் பார்த்தோன்னா ரெண்டு அற்புதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, செங்கடலை தேவன் இரண்டாக பிளந்திருக்கிறார், யோர்தானை இரண்டாக பிளந்திருக்கிறார். இந்த ரெண்டு அற்புதத்தை பார்க்கும்போது எது மிகப்பெரிய அற்புதம் அப்படி பார்க்கும்போது நம்முடைய பார்வையிலே ஒரு கடல் என்பது பெருசு. கடலையே கடந்து ஜனங்கள் போவதற்கு மிகப்பெரிய அற்புதம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ செங்கடல் பிளந்துதான் பெரிதாக நமக்கு தெரியும். ஆனால் உண்மையிலேயே மிகப்பெரிய அற்புதம் என்று சொன்னார் அது யோர்தானை இரண்டாக பிளந்தது தான். ஏன் சொன்னால் செங்கடல் என்பது மோசே முதல்ல ஒரு கோலை அடிக்கிறான், அடித்த பிறகுதான் அந்த தண்ணீர் இரண்டாக பிளக்கிறது ஜனங்க கடந்து போகிறாங்க. ஆனால் யோதன் அப்படி இல்லை, ஓடுகிற தண்ணீரிலே ஆசாரியர்கள் காலை வைக்கணும். ஒன்று நாம் சிந்தித்து பார்க்கணும், அவங்க தோல் மீது உடன்படிக்கை பெட்டி இருக்கு, காலை ஆற்றில் வைக்க வேண்டும். அந்த ஆற்றில் வைக்கும்போது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஆறு என்பது ரொம்ப தெளிவான சுத்தமான தண்ணி தான் ஓடிட்டு இருக்கும். ஆனால் வேறு சொல்றது, மழை காலத்திலே ஆறான் ஊரிலிருந்து சாத்தான் ஊர் வரைக்கும் அந்த கரை புரண்டு ஓடுகிற அந்த தண்ணீர் என்பது நிறைய அழுக்குகளை, நிறைய குப்பைகளை அடித்து கொண்டு அந்த மண்ணினுடைய அந்த கரைகள் எல்லாம் அடித்து கொண்டு வரக்கூடிய ஒரு காலம், அதான் மழைக்காலம். இப்போ ஆற்று தண்ணீர் நுரையோடு அழுக்குகள் கலந்து குப்பைகள் கலந்து எல்லாம் அடித்து கொண்டு வரக்கூடிய ஒரு காலம். அது என்ன வருது, என்ன இருக்கு, ஒண்ணுமே தெரியாது. கீழே பாம்பு இருக்கா, முதல இருக்கா, ஆபத்து இருக்கா, பள்ளம் இருக்கா, கரை இருக்கா, ஒன்றும் தெரியாது. இப்போ கடல் என்று சொன்னால் முதல்ல கரை இருக்கும், போக போக தான் அது ஆழம் அதிகமாகும். இது கடலுடைய ஒரு தன்மை. ஏன்னா அலைகள் அடித்து அடித்து கரை ஓரமாக மண்ணெல்லாம் வந்துட்டே இருக்கும், எடுத்த உடனே கரை தான் இருக்கும், போக போக தான் கடலுள்ள ஆழமாக மாறிட்டே இருக்கும். ஆனால் ஆறு அப்படி இல்லை, எடுத்த உடனே ஆழம் இருக்கும், சில இடத்துல சில இடத்துல கரை இருக்கும், சில இடத்துல ஆழம் இருக்கும், மாறி மாறி இருக்கும், கரெக்டாக சொல்ல முடியாது. இப்போது தெளிவான சுத்தமான தண்ணீர் என்று சொன்னால் அந்த ஆற்று தண்ணி பார்க்கும்போது அழகாக தெரியும், கீழே எவ்வளோ ஆழம் இருக்குது, என்ன மீன் இருக்கா, பாம்பு இருக்கா, எல்லாமே தெளிவாக தெரியும். ஏன் சொன்னால் அது தெளிவான சுத்தமான தண்ணீர். ஆனால் மழைக்காலத்திலே ஆற்றினுடைய தண்ணி சுத்தமாக இருக்காது, அது அழுக்கோடு கலந்து வரக்கூடிய ஒரு தண்ணீர். எங்கே இருக்கிற அழுக்குகளும் அடித்து கொண்டு அந்த ஆற்றின் பகுதிக்கு வரும். அப்போது எல்லா அழுக்குகளும் வரும்போது அந்த ஆழம் தெரியாத ஒரு இடத்துல ஆசாரியர்கள் காலை வைக்கணும். ஒன்று, இன்னொன்று, உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் கீழே போடக்கூடாது, ரொம்ப முக்கியம். ஏன்னா நீ பாரத்தை சுமக்க வேண்டும், பாரமாக இருக்கு நான் வெடிச்சிடுறேன், அது போட்டுடுறேன், கீழே வச்சிடுறேன் அப்படி சொன்னால் தேவனுடைய கோபம் சும்மா இருக்காது. ஏன்னா வேதத்தில் பார்க்கும்போது ஊசியாவின் காலத்திலே உடன்படிக்கை பெட்டி ஒரு மாட்டு வண்டியில் தூக்கிட்டு போகிறாங்க, அது மாடு மிரண்டு போனதுனாலே உடன்படிக்கை பெட்டி கீழே விழுது. சாதாரண மனிதர் ரெண்டு பேரும் போய் பிடிக்கிறாங்க, தேவன் அவர்களை சாகடிச்சார். ஏன் கீழே விழுது பிடிக்கிறாங்க, தேவன் சாகடிக்கிறார். நான் சிந்தித்து பார்க்கணும், கீழே விழுந்து பிடிச்சாங்க, அதுக்கே தேவன் சாகடிச்சாரு, நம்ம கேள்வி கேட்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, யார் பிடிக்க வேண்டுமோ, யார் தொட வேண்டுமோ, அது சட்டம், தேவன் சொன்ன வார்த்தை, மீறி நம்ம என்ன செய்யக்கூடாது, அது தொடக்கூடாது. அது கீழே விழுந்தாலும் அது தொடக்கூடாது, தொட்டதினாலே அவர்கள் மரித்து போனார்கள் என்று வேதம் சொல்லுது. அப்போது இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும், அப்படிப்பட்ட பசுத்தமான அந்த உடன்படிக்கை பெட்டி ஆசாரியர்கள் தூக்குறாங்க, தூக்கிட்டு போகிறாங்க. ஒருவேளை ஆற்றிலே காலை வைக்கும் போது பள்ளம் இருக்குது என்று சொன்னால், ஆபத்து இருக்குது சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, உயிரை காப்பாற்றுவார்களா, உடன்படிக்கை பெட்டி பிடிப்பாங்களா? ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கணும், நாம் எல்லாம் ஒரு ஆசாரியனாக நான் இருக்கிறேன். முதலாவது சிந்தித்து பார்க்கணும், ஆசாரியர்கள் எந்த நம்பிக்கையோடு அவங்க காலை வைக்கிறாங்க, அவங்களுக்கு பயம் இல்லையா? இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், உண்மைதான். ஆனால் ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏன் சொன்னால் அவர்கள் மேலே உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது, இதை மறந்துவிடக்கூடாது. ஏன் சொன்னால் உடன்படிக்கை பெட்டி தேவனே என் மேலே இருக்கிறார், நான் தேவனை சுமந்து கொண்டு செல்கிறேன், காலை நீ வைக்கணும். இன்றைக்கும் அப்படித்தான், பிரச்சனை பெருசா என்று பார்க்காதே, அதிகம் பிரச்சனை என்று பார்க்காதே, ஆற்றை போல வேகமாக வருகிறது என்று நீ பார்க்காத, தலைக்கு மேலே பிரச்சனைக்கு பார்க்காத. உன்மேலே உடன்படிக்கை பெற்றி இருக்கிறது, உன்மேலே தேவனுடைய ரத்தம் இருக்கிறது, நீ தேவனை சுமந்து கொண்டு செல்கிறாய், தேவனுடைய பணியை சுமந்து கொண்டு செல்கிறாய், தேவனுடைய வேலையை நீ செய்ய தயாராக இருக்கிறாய், உனக்குள்ளே தேவன் இருக்கிறார். அதனாலே நீ என்ன செய்யணும், தைரியமாக உறுதியாக பலத்தோடு உன் காலை ஆற்றிலே வை. ஆறு என்பது பிரச்சனை, பிரச்சனை மீது காலை வை, பயப்படாது, ஏன்னா உனக்குள்ளே தேவன் இருக்கிறார், நீ தேவனை சுமக்கிறாய், உன் மேலே தேவன் இருக்கிறாரு, அப்ப ஏன் பயப்படணும். பாசாரியர்கள் உடன்படிக்கை பெற்றி என் மேல இருக்கிறது, அந்த நம்பிக்கையிலே ஆறு அதிகம் ஆழமா கரையாக இருக்கிறதா, பாம்பு இருக்கிறதா, முதலை இருக்கிறதா என்று பார்க்கவில்லை, தேவனுடைய பெட்டி இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு அவர்கள் தைரியமாக காலை வைத்தார்கள். காலை வைத்த உடனே வேத சொல்லுது, யோசுவா புத்தகம் 3:17 யோசுவா புத்தகம் 3:17 சொல்லுது, ஆறு இரண்டாக ஒரு குவியலாக பிரிந்து நின்றது. நான் சிந்தித்து பார்ப்பேன், தண்ணீர் ஒரு குவியலாக பிரிந்து ஒரு மதில் சுவரை போல இரண்டு பக்கம் நின்றது. காரணம் என்ன, வெற்றி தேவன் கொடுக்கிறார். ஏசுனா எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று சொன்னது போல கர்த்தர் தேவனுடைய ஜனங்களுக்காக அந்த யோர்தா நதியை இரண்டாக பிளந்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனையை கண்டு பயப்படாதே. அது உருவம் பெருசாக இருக்கலாம், அல்லது உருவம் தெரியாமல் இருக்கலாம், தெரியாத பிரச்சனையாக இருக்கலாம், ஆற்றை போல வேகமாக வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உனக்குள்ளே தெரியாமல் இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம், உறவுகள் மூலியமாக பிரச்சனைகள் இருக்கலாம், சொந்தங்கள் மூலியமாக பிரச்சனைகள் இருக்கலாம், சபையின் மூலியமாக பிரச்சனை இருக்கலாம், அல்லது உலகத்தின் மூலியமாக பிரச்சனை இருக்கலாம். பிரச்சனையுடைய வடிவம் எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த திசையிலிருந்தும் வரலாம். ஆனா ஒன்றை நீ மறக்காதே, உனக்குள்ளே நீ உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறாய், நீ ஆசாரியன். ஏன்னா வேத சொல்லுது, நான் உலகத்தை ஜெயித்தேன். இப்ப ஜெயிக்கக்கூடிய ஒரு தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், நான் வெற்றி சிறக்க பண்ணினேன் என்று வேத சொல்லுகிறது. அப்போ வெற்றியை தரக்கூடிய ஒரு தேவன் உனக்குள்ளே இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த தேவன் நமக்குள்ளே இருப்பதனாலே நாம் என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை நோக்கி யோர்தானை கடந்து அவர்கள் போனார்கள். வேத சொல்லுது, ஒரு வெட்டாம் தரையாக அந்த ஆறு மாறி போனது, தண்ணி இரண்டு பக்கம் குவியலாக நின்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போனார்கள், ஒரு ஆற்றை கடந்து போனார்கள். இது எதை வேத சொல்லுது, எங்கள் சிறையிருப்பை திருப்பும். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த யோர்தானை அவர் திருப்பி இருக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் வெற்றியை கொடுத்திருக்கிறார். இப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், இன்றைக்கு நான் உடன்படிக்கை பெட்டி என்கிற அந்த தேவனை சுமக்க நான் தயாராக இருக்கிறார், எனக்குள்ளே பரிசுத்தம் இருக்கிறதா, எனக்குள்ளே தேவனுடைய வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படுகிற பிள்ளையாக நான் இருக்கிறேனா, தண்ணீரை போல வேகமாக வருகிறது என்று சொல்லி பிரச்சனை கண்டு நான் பயந்து ஓடுகிறேனா. எங்கே ஓடினாலும் உனக்கு பிரச்சனைக்கு தீர்வு யார் கொடுக்க முடியும், கண்டிப்பாக இந்த உலகம் கொடுக்காது. ஏன் சொன்னா உலகம் உன்னை ஒரு நாளைக்கு கைவிடும். அப்போ உன் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால், உனக்கு விடுதலை தர வேண்டும் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு தாவீதுடைய தாவீதாக இருக்கட்டும், இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லாருக்கும் தேவனாகிய கர்த்தர் பசுத்தத்தை கடைபிடித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் வெற்றியை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையின்படி கேட்டு நடந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் வெற்றியை கொடுத்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், தெரியாமல் பிரச்சனை இருக்கலாம், தெரிந்தே பிரச்சனை இருக்கலாம், வேகமாக வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது மெதுவாக வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒன்றை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், ஏன்னா தெற்கத்தி வெள்ளத்தை திருப்பின தேவன் கண்டிப்பாக உங்களுடைய நம்முடைய சிறையிருப்பை அவர் திருப்புவார். சிறை என்பது ஒரு ஒரு ஜெயில் அப்படிலாம் இல்லை, சிறை என்பது நம்முடைய பிரச்சனை. அது பிசாசின் மூலியமாக இருக்கலாம், உறவுகள் மூலியமாக இருக்கலாம், குடும்பத்தின் மூலியமாக இருக்கலாம், சபையின் மூலமாக இருக்கலாம். ஏன்னா வேதம் சொல்லுது, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. அப்போ தெரிந்தவர்கள் மூலியமாக கூட பிரச்சனைகள் வரலாம், ஆனால் பயப்படக்கூடாது. ஏன் சொன்னா வெற்றியை தரக்கூடிய ஒரு தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். செங்கடலை பிளந்த ஒரு தேவன், யோர்தானை பிளந்த ஒரு தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். இப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம் கூட இருப்பதனாலே நாம ஏன் பயப்படணும், நாம ஏன் கலங்கி போனோம். ஏன்னா தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியை தருவார், நம்முடைய சிறையிருப்பை அவர் திருப்புவார். யாராலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு சிறையிருப்பை 70 ஆண்டுகளுக்கு பிறகு தேவனாகிய கர்த்தர் அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். அதே மாதிரி எகிப்திலே 430 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். இதெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு வெற்றி. இது மனிதனால் முடியாது, தேவனால் மட்டுமே முடியும். அப்போ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நாம் மீண்டுமாக நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எது எனக்கு தடையாக இருக்கிறது, எது பிரச்சனையாக இருக்கிறது, எனக்கும் தேவனுக்கும் சபைக்கும் எனக்கும் எது பிரச்சனையாக இருக்கிறது, சபைக்கு வராதபடி எது தடுக்கிறது, தேவனை நெருங்காதபடி எது என்னை தடுக்கிறது, அது எல்லாம் உன் வாழ்க்கையிலே சிறையிருப்பாக இருக்கிறதா? பயப்படாதே, தாவிதை போல ஜெபம் செய், தாவிதை போல தேவனிடத்தில் கேளுங்கள். நான் வேத சொல்வேன், தெற்கத்தி வெள்ளத்தையே அவர் திருப்பியிருக்கிறார், எங்களுடைய சிறையிருப்பை அவர் திருப்ப மாட்டாரா? செங்கடலையே அவர் பிளந்திருக்கிறார், எங்களுடைய செங்கடலை அவர் பிளக்க மாட்டாரா? யோர்தானே பிளக்க வைத்திருக்கிறார், எங்களுடைய யோர்தானே அவர் பிளக்க மாட்டாரா? கண்டிப்பாக அவர் தகர்த்தி எறிவார், ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நமக்காகவே அவர் யுத்தம் செய்கிற ஒரு தேவன், நமக்காகவே வெற்றியை தரக்கூடிய ஒரு தேவன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவைகளையும் அவர் சந்தித்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு என் சிறையிருப்பு எது புரிந்து கொள்ளுங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். எதையெல்லாம் எனக்கு தேவனுக்கும் எனக்கும் தடையாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியும், ஒவ்வொரு இருதயத்துக்கும் தெரியும். அதனால் சிறையிருப்பதோ வெளியே இருக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நமக்குள்ளே சிறையிருப்புக்கு நம் இருதயம் ஒரு சிறையிருப்பாக இருக்கிறது. என் இருதயம் தேவனுடைய வார்த்தையினாலே இல்லாதபடி, உலகத்தினுடைய ஆசையினாலே என் இருதயம் கட்டப்பட்டிருக்கிறது, பெருமையினாலே என் இருதயம் கட்டப்பட்டிருக்கிறது, பண ஆசையினாலே என் இருதயம் கட்டப்பட்டிருக்கிறது, பேர ஆசையினாலே என் இருதயம் கட்டப்பட்டிருக்கு, பொறாமையினாலே என் இருதயம் கட்டப்பட்டிருக்கு. இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே இருக்கிற சிறையிருப்பு. இதை உடைப்பது யாரு? ஒருவேளை என்னால் முடியாது, என் இருதயத்தை என் ஆசையை நிறைவேற்ற முடியல, பேராசை எடுத்து போட முடியல, என்னால் பலமாக ஜெபிக்க முடியல, என்னால் தேவனோடு பேச முடியல, என்னுடைய பாவம் என்னை தடுத்து கொண்டே இருக்கிறது, என் பாவம் எனக்கு சிறையிருப்பாக இருக்கிறது என்று சொல்லி நாம் நினைக்கலாம். உண்மைதான், ஆனால் ஒன்றை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும், உன் இருதயத்தை கர்த்தர் பக்கமாக திருப்பு, வேற ஒன்றும் சேர்த்தல, உன் இருதயத்தை கர்த்தருக்கு கொடு, கர்த்தருக்காக திறந்து வை. எனவே எதை சொல்லுது? நீங்களே அந்த ஆலயம், உன் இருதயத்தில் வாசம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார், அவருக்கு இடம் கொடு. எப்படி பணத்துக்கு இடம் கொடுத்தாயோ, எப்படி பேராசைக்கு இடம் கொடுத்தாயோ, எப்படி பெருமைக்கு இடம் கொடுத்தாயோ, அதே மாதிரி உன் இருதயத்திலே தேவனுக்கு கொஞ்சம் இடம் கொடு. அப்போது உன் இருதயத்தில் இருக்கிற பெருமை, பொறாமை, போட்டி, வஞ்சகம், கோபம், பேராசை, பாவம், இதெல்லாமே அந்த இயேசு கிறிஸ்து எடுத்து போடுவார். ஏன் சொன்னால் அவர் உடைத்து எறிகிற, பாவத்தை உடைத்து எறிகிற தேவன். நீ பயப்படாதே, தைரியமாக உறுதியாக உன் காலை வை, பிரச்சனை கண்டு பயப்படாதே. ஏன் சொன்னால் வேத சொல்லுது, சிங்கத்தின் வாழியே கட்டின பிள்ளைகள் நாம் என்பதை மறந்துவிடக்கூடாது, நெருப்பையே கடந்து வந்த பிள்ளைகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது, சூரியனை நிற்க வைத்த பிள்ளை என்பதை மறந்துவிடக்கூடாது, வானத்தில் இருந்து மன்னாவையும் தண்ணீரையும் கொடுத்த பிள்ளைகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போ வானத்திலிருந்து மழையை கொடுத்த பிள்ளைகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னும் அநேக அதிசயங்களை தேவனுடைய பிள்ளைகள் செய்திருக்கிறார்கள். அதிலே இயேசு கிறிஸ்து நம் தேவன், நம்மை நேசிக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வெற்றியை தர வேண்டும் என்று சொன்னால், தாவீது ஜெபித்தது போல, கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளத்தை திருப்பினது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று சொல்லி நாமும் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய சபைகளுக்காக, நம்முடைய உறவுகளுக்காக, நம் தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாவீதுடைய சத்தத்தை கேட்டு விடுதலை கொடுத்தது போல, இஸ்ரவேல் ஜனங்களுடைய விடுதலை பெற்றுக்கொண்டது போல, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு போராட்டத்தினுடைய சிறையிருப்பை சரி செய்ய தேவன் ஒருவரே உண்டு என்பதை விசுவாசித்து தொடர்ந்து அவரை தேடுவோம், தொடர்ந்து அவரை ஆராதிப்போம். தேவனாகிய கர்த்தர் அப்படியாக இந்த ஆராதனை அவர் ஆசோதிப்பராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசோதிப்பராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற ஒவ்வொரு சிறையிருப்பையும் கர்த்தர் எடுத்து போடுவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து கர்த்தரை தேடுவோம். அவருடைய ஆராதனைக்குள்ளாக பிரவேசிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் அனைவரையும் அவர் ஆசோதிப்பராக. நாம் மீண்டுமாக இந்த ஆராதனைக்கு முடிவாக நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 120 பாடலை நாம் பாடுவோம். நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 120 பாடலை நாம் பாடுவோம்.
இயேசுவுக்கே ஒப்புவித்தே
தேவனாகிய கர்த்தர் ஆசிரிப்பராக கேட்ட கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் அற்புதம் செய்வார், அதிசயங்கள் செய்வார். அதனாலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை கண்டு நாம் சோர்ந்து போகாமல் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், வேதத்திலே அநேக தேவனுடைய பிள்ளைகள் பிரச்சனை கண்டு சோர்ந்து போகாமல் தேவனை நோக்கி கேட்டார்கள். ஏன்னா வேதம் சொல்லுது, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று எருமையா 33:3 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையிலும் ஆபத்து இருக்கு, பிரச்சனை இருக்கு. ஏன் சொன்னா இது கடைசி காலம். கடைசி காலத்திலே இப்படிப்பட்ட சிறையிருப்புகள், போராட்டம், நோய்கள், கவலைகள், துன்பங்கள், வேதனை, கண்ணீர் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனாலும் ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது, நம்முடைய தேவன் வெற்றி தரக்கூடிய தேவன். ஏன்னா வேதம் சொல்லுது, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராக இருக்கிறார். இது தானியல் புத்தகத்திலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நாகு சொன்ன வார்த்தை. ஏன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, நெருப்பிலே தூக்கி எறியப்படுவார்கள். நெருப்பு என்பது தப்பிக்க முடியாத ஒரு இடம். அந்த காலகட்டத்திலும் கூட நெருப்பை கண்டு அவங்க பயப்படலை. நாம் சிந்தித்து பார்க்கணும், இன்றைக்கு பிரச்சனை நமக்கு கண்ணுக்கு தெரியல, ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் இருக்குது, ஆனால் நெருப்பு எரிகிறது, அந்த நெருப்பிலும் கூட அவங்க பயப்படலை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்பிவிக்க வல்லவராக இருக்கிறார். அப்படின்னா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் யார்? ஒரு மரம் கிடையாது, ஒரு கல் கிடையாது, ஜீவனுள்ள ஒரு தேவன், உணர்வுள்ள ஒரு தேவன், பேசுகிற ஒரு தேவன், நம்மோடு கூட உறவாடுகிற ஒரு தேவன். அவர் உணர்வு இருக்கு. இப்போ மரம் தான், கல்னா உணர்வு இருக்காது. நம்ம என்னதான் அழுதாலும் சரி, என்னதான் பேசுனாலும் சரி, அதுக்கு கேட்காது. ஏன்னா அதுக்கு காது கிடையாது, கண்ணு கிடையாது. அது காது இருந்தும் கேளாது, கண்ணிருந்தும் பார்க்காது, மூக்கிருந்தும் முகராது. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. நான் தாவீதோடு இருந்தேன், நான் இயேசுப்போடு இருந்தேன். அப்படின்னா இயேசப்பு எங்கே இருந்தாலும் சரி, அவன் சிறையில் இருந்தாலும் வெளியிருந்தாலும் தேவன் கூட இருக்கிறாரு. தாவீது எங்கே ஆபத்தில் இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, தேவன் கூட இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத தேவன். அதே தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். தாவீது சொன்னது போல, கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புகிறது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று சொன்னது போல, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை நோக்கி நம்முடைய சிறையிருப்பை திருப்புவதற்காக ஜெபிப்போம். சபைக்கு எதிராக சிறையிருப்பை திருப்பும்படி ஜெபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புக்காக நாம் ஜெபிப்போம். என் தேசத்திற்காக இருக்கிற சிறையிருப்புக்காக நாம் ஜெபிப்போம். என் குடும்பத்திற்காக எதிராக இருக்கிற சிறையிருப்புக்காக நாம் ஜெபிப்போம். கண்டிப்பாக நம்முடைய ஜெபத்தையும் அவர் கேட்கக்கூடிய தேவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். என் ஊழியத்திற்காக எதிராக இருக்கிற சிறையிருப்பு பெருசாக இருக்கிறது, நான் என்ன செய்வேன்? தேவனுடைய வேலையை செய்வதற்கு நான் என்ன செய்வேன்? அது பாரமாக இருக்கிறது. என் பார்ப்பதற்கு அது சிறையிருப்பை போல இருக்கிறது. சபைக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய சிறையிருப்பாக என் வாழ்க்கையில் இருக்கிறது. ஒன்றை நாம் மறந்து விடக்கூடாது. என் தேவன், நாம் விசுவாசிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் விடுதலை தருவார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோர்தான் என்கிற மிகப்பெரிய தடையை உடைத்து எரிந்து கடந்து போக செய்தது போல நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராக இருக்கிற தடைகளை அவர் உடைத்து எரிந்து கடந்து போக செய்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளில் கூட நாம் தேவனை நோக்கி கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம்.
நன்றி செலுத்துகிறோம். மகிமை ராஜாவே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் தகப்பனே, அப்படியே எங்களை ஆசீர்வதியும், எங்களை வலுப்படுத்தும். கேட்ட வார்த்தையின்படி எங்களுடைய சிறையிருப்பையும் நீ திருப்ப வேண்டும் என்று சொல்லு. இந்த நாளில கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. மகிமை ராஜாவே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் தகப்பனே, அப்படியே எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழிநடத்தும் ராஜா. பரிபூர்ணமான சமாதானம் எங்களோடு கூட இருக்க வேண்டும். விசேஷமாக நாலரைக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லு. நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எங்கள் இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாரங்களையும் நீர் எடுத்துக் கொள்ள வேண்டும். எங்கள் இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவைகளையும் நீர் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லு. நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. மகிமை ராஜாவே, நீரை ஆலோசனை கர்த்தராக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லு. நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னுடைய பரிபூர்ணமான சமாதானமும் உன் பரிபூர்ணமான கிருபையும் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லு. நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வம் தகப்பனே, அப்படியே எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ராஜா. உன்னுடைய கிருபையால் திறந்துட்டும் தடைகளை நீக்கி போடுகிற தேவனே, அப்படியே மத்தியில் இருக்கிற ஒவ்வொரு தடைகளும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீர் எடுத்துக்கொள்ளும் ராஜா. அவருடைய ஸ்தோத்திரம் 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 மகிமே ராஜா, மகிமே ராஜா, மகிமே ராஜா, மகிமே ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீ செய்த ஒவ்வொரு கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உன்னை பரிபூர்ணமான சமாதானம் எங்களோட கூட இருக்கட்டும். உன்னை பரிபூர்ணமான சமாதானம் எங்களோட கூட இருக்கட்டும். நீ ஆசீர்வதி ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அப்படியா நீ ஆசீர்வதி வலுப்படுத்த பாதுகாத்து உன்னை கிருபை அன்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆமென். எல்லாமே
தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனாகி கர்த்தர் வந்திருக்கிற யாவரையும் உங்களை ஆசீர்வதிப்பராக. பரிபூர்ணமான சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். தேவனாகி கர்த்தர் கேட்ட வார்த்தையின்படி உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்ற நம்பிக்கையோடு, உங்களுடைய சிறையிருப்பை நீக்குவார் என்ற நம்பிக்கையோடு தேவனை தொடர்ந்து தேடுவோம். கர்த்தர் வந்திருக்கிற யாவரையும் ஒரு ஆசீர்வதிப்பராக. ஆமென். சூத்திரம்.